சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 116 அத்தியாயம். சிலந்தி வலை. அரபு நாட்டு அழகியும் தன் ஆரிய தோழியுமான அலீமா யவன வீரர் இருவருக்கிடையே சிறைப்பட்டு நின்றதையும், அப்படி அவள் சிறைப்பட்டு நின்றதை தனக்கு சுட்டி காட்டி பெருநகை நகைத்த டைபீரியஸ் நாகலிங்கப்பூவில் உள்ள பட்டு முள்ளொன்றை அலட்சியமாக கிள்ளி எறிந்ததையும் கண்ட யவனராணி யவன கடற்படை தலைவன் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை சந்தேகத்துக்கிடமின்றி புரிந்து கொண்டாள். ஆகையால் யவன நாட்டு வெண்கர் சிலை போலிருந்த அவள் முகம் கோபத்தால் குப்பென்று அந்திவானம் போல சிவந்ததன்றி நீலமணி கண்களும் ஈட்டிகள் என்று கூர்மை பெற்று டைபீரியஸை எரித்து விடுவது போல பார்த்தன. டைபீரியஸின் சொற்களின் விளைவாக திடீரென்று அவள் தன் அறை வாயிற் படியை நோக்கி தலையை திருப்பியதால் கொண்டையிலிருந்து சற்றே பிரிந்து கோபத்தால் வினாடி நேரம் சிவந்த முகத்தில் தொங்கிய 4-5 மயிரிழைகள் செவ்வொளிக்கு முன்பு ஊழ்சலாடிய தங்க கம்பிகள் என்று திகழ்ந்ததன்றி அவள் அழகிய புருவங்களும் திடீரென்று சளித்து நாசிக்கு மேலே நெருங்கி நின்றன. அவள் ஆசனத்தில் இருந்து திடீரென்று எழுந்த வேகத்துடன் தன் மேலாடையை தோளுக்கு இழுத்ததால் அவள் அழகிய இடக்கையின் மேல்பாகத்தில் இணைந்து கிடந்த அன்னப்பறவை ஆபரணமும் வெளிப்பட்டு அவள் உள்ளத்தே அலைமோதிய உணர்ச்சிகளை அறிந்து கொண்டது போல மிகவும் சிவப்பான தன் கண்களால் டைபீரியஸை உற்று நோக்கியது. பளிங்கு கல்லில் கைத்தேர்ந்த சைத்ரிப் நொருவன் தீட்டிவிட்ட செம்பருத்தியின் இதழ்களைப் போல செக்கச் செவேலென்றிருந்த ராணியின் அதரங்கள் லேசாக நடுங்கவும் செய்தன. ராணியின் ஒவ்வொரு பார்வையையும் அங்க அசைவையும் கவனிக்க தவறாத டைபீரியஸ் எந்த சந்தர்ப்பத்திலும் உணர்ச்சிகளுக்கு அதிகமாக இடம் கூடாத ராணியின் உணர்ச்சிகள் அலைமாவி நிலையை கண்டதும் இயற்கையான அவள் உறுதி கரையையும் உடைத்துக் கொண்டு வெளிக்கிளம்பிவிட்டதை நினைத்து உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத ராணியை சமாளிப்பதை விட உணர்ச்சி வசப்பட்ட ராணியை சமாளிப்பது வெகு சுலபம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாலும் தன் இணைப்பை சிறந்து வெளிக்காட்டாமல் லேசாக புன்முறுவல் செய்து கொண்டு நின்ற இடத்தை விட்டு அசையாமல் தானாக வேறுதவும் பேசாமலும் நாகலிங்கப்பூவில் பாதி பார்வையையும் மீதி பாதி பார்வையை ராணி மீதும் நிலைக்க வைத்துக் கொண்டு நின்றான். அப்படி சில வினாடிகள் நின்ற டைபீரியஸின் இதழ்களில் மலர்ந்திருந்த புன்சிரிப்பு வினாடிகள் கழிய கழிய மெல்ல மெல்ல அகன்றது. அவன் இதழ்கள் கவலைக்குறியாக பழையபடி படியவும் தொடங்கின. ராணியின் முகத்தில் பிரவாகித்த உணர்வு வெள்ளம் சில வினாடிகளுக்கு மறைந்து விட்டதையும் லேசாக துடிப்பு காட்டிய அவள் செவ்விய இதழ்களும் உறுதியோடு நிலைத்து விட்டதையும் கண்ட டைபீரியஸ் அவள் இதயத்தின் கடினத்தை நினைத்து பெறும் வியப்பும் கவலையும் ஒருங்கிக் கொண்டார். ராணியின் வாயிலில் இருந்து அடுத்த சில வினாடிகளில் உதிர்ந்த சொற்கள் அந்த கவலையை இன்னும் அதிகமாக்கின. அனாதியாக அடிமை போல யவன வீரர்களுக்கு இடையில் சிறைப்பட்டு நின்ற அலீமாவை பார்த்ததும் ஏற்பட்ட உணர்ச்சி பிரவாகத்தால் சிவந்த அவள் வதனத்திலிருந்து சிவப்பு மறைய ஆரம்பித்ததும் நீலமணி கண்கள் சர்வசாதாரணமாக அலீமாவையும் பார்த்து டைபீரியஸையும் திரும்பி ஒரு முறை நோக்கின. அவள் உதடுகள் டைபீரியஸை நோக்கி கேள்வியை வீசிய போது சிறைப்பட்ட ராணி பயத்தோடு கேட்கும் கேள்வியாக அது வெளிவரவில்லை. மகன புனைந்த மகாராணி தனது படைத்தலைவனை விசாரிக்கும் ஒளி அதில் மங்கி கிடந்தது. என்ன குற்றத்திற்காக அலீமாவை சிறை செய்திருக்கிறார் டைபீரியஸ் என்று வினவினால் ராணி தனது பொற்கொண்டையிலிருந்து பிரிந்து தொங்கிய தங்க கம்பிகளை இடது விரல்களால் அகற்றி மீண்டும் கொண்டைக்கு திருப்பிக் கொண்டே டைபீரியஸும் சாதாரணமாகவே பதில் சொன்னான்.
ராணிக்கு எதிராக சதி செய்து கூற்றாம்.
சிறைப்பட்டு நின்றாத சமயத்திலும் அலீமாவின் அழகிய விழிகள் ஆச்சரியத்தை கக்கின. மன உறுதியில் இணையற்ற அந்த இருபெரும் எதிரிகள் திடீரென்று உணர்ச்சிகளை உண்டாக்கிக் கொண்டதையும் சர்வசாதாரணமாக அரசியல் விவகாரங்களை பேசுவது போல பேச தொடங்கிவிட்டதையும் கண்டலீமா உண்மையில் அவர்கள் இருவர் போராட்டமும் அப்போதுதான் துவங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்தாளாதலால் அவர்கள் பேச்சு எத்தகைய ஊறு எடுக்கிறது என்பதை கவனிப்பதிலேயே தன் கருத்தை செலுத்தினான் டைபீரியஸ். டைபீரியஸின் பதிலை கேட்ட ராணி ஆச்சரியம் ததும்பிய விழிகளை அவன் மீது நாட்டி, என்ன அலீமா எனக்கு எதிராக சதி செய்துள்ளாளா என்று வினவினாள்.
ஆம் ராணி.
நம்ப முடியவில்லையே டைபீரியஸ், என் அந்தரங்க தோழியாவது எனக்கு எதிராக சதி செய்வதாவது?
அலீமா தங்களுக்கு அந்தரங்க தோழி, எனக்கு அவள் அந்தரங்க சீட பெண்.
ஆம் டைபீரியஸ்.
அவளுக்கு மரக்களம் ஓட்டுவதிலும் மரக்கள போரிலும் பயிற்சி அளித்தது நான் தான்.
உண்மைதான்.
அவளை நான் என் மகளுக்கு மேலாக மதித்து பாராட்டி வந்தது யவன நாட்டில் எல்லோருக்குமே தெரியும்.
டைபீரியஸ் ஒரு நிமிடம் பேச்சை நிறுத்தி அலீமாவை கூர்ந்து நோக்கிவிட்டு தன் கண்களை தரையில் தாழ்த்தி கொண்டார். யாரையும் எதிர்த்து திட்டமாக நோக்கும் டைபீரியஸின் கண்களே தரையை நோக்கி தாழ்ந்ததை கண்ட ராணி அவன் உள்ளம் பெரிதும் நெகிழ்ந்து விட்டதை உணர்ந்தாள். டைபீரியஸ் தரையை பார்த்து கொண்டே பேசினான். அவன் குரல் உறுதியாக இருந்தாலும் அதில் ஒரு பலவீனம் ஏற்பட்டு விட்டதை ராணி மட்டுமல்ல அலீமாவும் கண்டாள்.
ராணி
என்று ஆரம்பித்து ஒரு வினாடி பேச முடியாமல் திணறிய டைபீரியஸ் மிகுந்த சிரமத்துடன் தன்னை திடப்படுத்திக் கொண்டு சொன்னான்.
ராணி, மகளுக்கு தந்தையை தீமை புரியும் நிலை ஏற்படும் போது அவன் மனநிலை என்ன பாழப்படும் என்று எண்ணி பாருங்கள். அந்த மனநிலையில் நான் இருக்கிறேன். உங்கள் தந்தையின் உத்தரவுப்படி அலிமாவை அடிமை சந்தையில் விலை பேசி வாங்கியவனும் நான். பிறகு அவளுக்கு மரக்கள போர் முறைகளை கற்பித்தவனும் நான். சிறு வயது முதல் உங்கள் தந்தையைப் போல் நானும் அவளுக்கு ஒரு தந்தையாகவே இருந்திருக்கிறேன். என் மனைவி இருந்ததும் நான் மறுமணம் புரியவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அவனுக்கு மரக்களம்தான் மனைவி, போர்க்களம்தான் துணைவி என்று உங்கள் தந்தை பல நாட்கள் என்னை பார்த்து நகைத்திருக்கிறார். வாழ்வில் நான் மறுமண இன்பத்தை விரும்பவில்லை, வேறு சுகங்களை நாடவில்லை. என் நாட்டுக்கு பணிபுரிவதையே இன்பமாகவும் சுகமாகவும் கொண்டேன். அத்தகைய வாழ்க்கையில், பந்தபாசமற்ற துறவி வாழ்க்கையில் என் உள்ளத்தே ஒரு மகள் புகுந்தாள். அவள்தான் இந்த அலிமா. என் மகள் மீது எனக்குள்ள பிரியம் யவன நாடு அறியும். இலியாசு மட்டும் அவளுக்கு சுதந்திரம் அளிக்க நம்மிடமிருந்து அழைத்து செல்லாதிருந்திருந்தால் யவன நாட்டில் என் மாளிகையில் என் பெரும் சொத்துக்களின் உரிமை பெண்ணாக அலிமா வாழ்ந்திருப்பாள். ஆனால் இலியாசு அவளை அழைத்து சென்றான். அவள் சாம்பராணி நாடு சென்ற பின் பல நாட்கள் அலிமாவை நினைத்து ஏங்கினேன். வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒளி மறைந்து விட்டது போல் இருந்தது எனக்கு. ஆனால் உங்கள் தந்தை அந்த துயரை தீர்த்தார். உங்களை என் கையில் ஒப்படைத்து இவளை தமிழகத்துக்கு ராணியாக்கு என்று உத்தரவிட்டார். அலிமாவின் உறவு ஒளியை இந்த கடமை ஒளி மெல்ல மறைத்தது. என் இதயத்தில் யவன சாம்ராஜ்யம் விரிந்தது. தமிழருக்கு அடிமையாக தமிழகத்தில் யவனர் சேவை செய்ய அவசியமில்லை என்ற எண்ணம் விரிந்தது. அந்த சுதந்திர ஒளி பெரும் ஜோதியாக வளர்ந்தது. அந்த ஜோதியில் மூழ்கி உங்களை அழைத்துக் கொண்டு இங்கு வந்தேன். வந்ததும் என்ன, பெண்கள் பெண்களே என்பதை கண்டேன். எந்த ராணிக்கு முடிசூட்ட வந்தேனோ அந்த ராணி யவனர்களுக்கு விரோதியானார்கள். எந்த மகளுக்கு மனதில் இடம் கொடுத்தேனோ அந்த மகளும் என் நாட்டு மக்களின் விரோதியாக மாறினாள். இருவரும் அந்த படைத்தலைவன் அழகு வலையில் சிக்கிக் கொண்டீர்கள். இப்படி பேசிக் கொண்டு போன டைபீரியஸிற்கு குறுக்கே ஒரு வார்த்தை கூட சொல்லாத அலிமா கடைசியாக பேசியதை கேட்டதும் குறுக்கே புகுந்து எது சொல்ல வாயிடுத்தாள். அவள் சற்று பேச முற்பட்டு உதடுகள் அசைத்த சமயத்தில் தரையிலிருந்து கண்களை நிமிர்த்திய டைபீரியஸ் தனது வலது கையை உயர்த்தி,
நீல் அலிமா, எதுவும் பேச வேண்டாம். பிறர் உணர்ச்சிகளை அறிய முடியாத ஆத்தனை மூட்டாள் அல்ல நான். பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் என்று உலகத்தில் பெரும் நூல்களும் அனைத்தும் கூறுகின்றன. காதலுக்காக கடமையையும் நாட்டையும் பெற்றோர்களையும் துறந்த பெண்மணிகளின் கதைகள் எல்லா நாடுகளிலும் மலிந்து கிடக்கின்றன. இளவரசன் பரிசுக்காக கட்டிய கணவனையும் சொந்த நாட்டையும் துறந்த ஹெலனின் பெருங்கதை இன்னும் நமது நாட்டில் வழங்கி வருகிறது. பெண் சிருஷ்டி பலகீனமான சிருஷ்டி. ஆண் மகனா இழுப்பவன் அந்த பலகீனத்தை மீறி அவசியமானால் பெண்களை அடக்கி தன் பணியை நிறைவேற்ற வேண்டும். உலக சாம்ராஜ்யங்கள் பெண்களால் அழிந்த கதை உண்டு. பெண்களால் சாம்ராஜ்யத்தை நிறுவியதாக கதைகள் கிடையாது. ஆகவே சாம்ராஜ்யங்களை நிறுவும் போது பெண்களின் மனக்கிடக்கையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். அது வீரர்கள் கடமை. அந்த கடமையை தான் இன்று நான் செய்கின்றேன். அன்ன பறவை ஆபரணத்தை கண்டதும் வணங்க வேண்டியவை என் தலையும் உள்ளமும் வணங்கத்தான் செய்கின்றன. ஆனால் நீண்ட காலம் அதை வணங்க வழிவகுக்க வேண்டிய அவசியத்தை முன்னிட்டு அந்த ஆபரணத்தை அணிந்துள்ள என் ராணியை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியிருக்கிறது. என் அருமை மகளை சிறை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த இரண்டு பணிகளையும் நான் விரும்பி செய்கின்றேன் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை இல்லை, விருப்பமின்றியே செய்கின்றேன். யவனர் நலன், யவனர் பேரரசின் விஸ்தரிப்பு, இவை சம்பந்தப்படும் போது என் விருப்பு வெறுப்புகளை நான் கவனிப்பதில்லை
என்ற டைபீரியஸ் மீண்டும் அவ்விரு பெண்களையும் கவனித்தான். இருவர் முகங்களிலும் ஈ ஆடாதிருப்பதைக் கண்டு அவர்கள் இருவரும் விவரிக்க இயலாத உணர்ச்சிகளில் சிக்கியிருப்பதை உணர்ந்து கொண்டான். ஆகையால் அவர்களிடமிருந்து பதிலேதையும் எதிர்பார்க்காமல் அறையில் உலாவிக் கொண்டு மேலும் பேசிக் கொண்டு போனார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.